ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஞான கிரியை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாடல்ல அந்த சீவன்முத்திரர் செய்யக்கூடிய கிரியை, ஞானத்தில் கிரியை சொல்ல, மன்முதற் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து போற்றல் புண்ணியந்தனுக்கு ஞான பூசையாய் புகழுமன்றே. என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. மன்முதற் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறைவு உணர்ந்து போற்றல். ஐந்து செயல்கள் சொல்லப்பட்டுள்ளன, ஒவ்வொன்றாக பார்ப்போம். மண்முதற் கரணம் எல்லாம் மறு அசத்தாக்கி. மண் என்பது நிலம் என்ற அந்த பூதம் தத்துவங்களிலே இருக்கின்றது. ஆகவே நிலம் முதலிய தத்துவங்கள் எல்லாம் மண் நிலம், மண் முதல்னு சொன்னதுனால நிலம் முதலிய எல்லா தத்துவங்களுமே. மண்முதற் கரணம் எல்லாம், கரணம் நீங்க சொன்னது தத்துவங்கள், நிலம் முதலிய தத்துவங்களை எல்லாம் மறு அசத்தாக்கி அவற்றையெல்லாம் நிலையின்றி அழியக்கூடிய பொருள்கள் என்ற உணர்ச்சியோடு அவற்றை அறிந்து அவையெல்லாம் அசத்து. அசத்து என்றால் நிலையற்றது. மறு அசத்தாக்கின்னு சொன்ன, மறு அசத்தாக்கின்னா தனக்கு அந்நியமான நிலையற்ற பொருள்கள், மண் முதலிய தத்துவங்கள் எல்லாம் தனக்கு அந்நியமான நிலையற்ற பொருள்கள் என்று அவற்றின் மீது பற்றை நீக்கி ஞானக்கண்ணினில் ஊன்றி அப்படி அவற்றை அசத்து என்று உள்ளவாறு தனக்கு அறிவித்தது எது? நாம அறியும் ஆற்றல் எப்போதுமே நமக்கு கிடையாது. அப்ப இந்த சீவன்முத்தன் இந்த உலகம் உலகத்தை எல்லாம் தத்துவங்களை எல்லாம் அசத்து அழியக்கூடியதுன்னு அறிஞ்சான்னா எப்படி அறிகிறான்? திருவுருளை தான் அறிகிறான். அப்படி உணர்த்திய அந்த திருவுருளையே தனக்கு கண்ணாக கொண்டு அதில் நிலை பெற்று இல்லையா, அந்த திருவுருள் காட்டினாலன்றி என்னால் எதையும் காண முடியாது, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அசத்து என்று எனக்கு அறிவித்தது இந்த திருவுருள் தான், அது அறிவித்தாலன்றி நான் அறிய மாட்டேன் என்று திருவருளையே எனக்கு தாரகம் என்று அதிலே தன் அறிவை ஊன்றச் செய்து நிலைபெறச் செய்து அதான் ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி அந்த அருட்கண்ணாலேயே அந்த திருவருளை கண்ணாக கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து அஞ்செழுத்து மாறி எண்ணி பஞ்சாக்கரத்தை வந்து உலக போகங்கள் பெறுகின்ற நோக்கிலே அதை ஜபிக்காமல் மாறி ஜபித்து சிவபோகம் பெறத்தக்க நிலையிலே ஜபித்து எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறைவு உணர்ந்து போற்றல் சிவத்தினுடைய அந்த அத்துவித கலப்பினை நினைந்து அந்த சிவத்தை போற்றுதல் புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும். அதுதான் சிவபெருமானுக்கு சீவன்முத்தன் செய்யக்கூடிய ஞான பூசை என்று சிவாகமங்கள் சொல்லும். ஆகவே அந்த ஞானத்தில் கிரியை, ஞான பூசை, பூசைதான் கிரியை, எனவேதான் ஞானத்தில் கிரியை என்று சொல்வார், ஞான பூசை என்று சொல்லியிருக்கின்றார். இதுல மண்முதற் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கல், 36 தத்துவங்களும் தனக்கு அந்நியமான சடப்பொருள்கள், நில்லாமல் நீங்கும் பொருள்கள் என்று அருளால் அறிந்து அவற்றில் உள்ள பற்றை விடுதல், இது பூத சுத்தி என்று சொல்லப்படும். அஞ்சு செயல்கள் ஞான பூசையில, அஞ்சு செயல்களும் அஞ்சு சுத்தி. இதுல தத்துவங்கள்லாம் சடம்னு அவற்றை அந்த பற்றெல்லாம் விட்டுதானே இவன் சீவன்முத்தன் ஆயிருக்கிறான். இருந்தாலும் ஒரு வாதனையினால அந்த எண்ணம் தோன்றலாம். ஆகவே சீவன்முத்தருக்கு 12 சூத்திரத்தில் என்ன சொன்னார்? செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் கழியே என்று சொன்னார். மும்மலங்களையும் நீக்கித்தானே சிவன்முத்திரா ஆயிருக்கிறார். சிவன்முத்திரா ஆன பிறகும் அம்மலம் கழியே சொல்லுவானே என்று சொன்னார். அந்த மலத்தை மலம் நீங்கிய பிறகும் அந்த வாதனை ஏற்படும் அல்லவா, அந்த மல வாதனையை போக்கிக் கொள்ள வேண்டும் சொன்னார். அந்த மாதிரிதான் இங்கேயும் திரும்ப ஏதாவது தத்துவ சார்பில் ஒரு விருப்பம் வந்துடாம அதை எப்பவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தத்துவ கருவிகள் நில்லாமல் நீங்கக்கூடியவை, நமக்கு நிலைத்த சார்பு அல்ல என்று அவற்றை தனக்கு அந்நியமான சடம் தான் அறிவு பொருள். கண்ணு சிற்றொளி உடையது, கதிரவன் பேரொளி உடையவன். சிற்றொளி உடைய கண்ணு பேரொளி உடைய கதிரவனை சார்ந்தாதான் அதுக்கு நன்மை, இருளை சார்ந்தா அதுக்கு தீமை தான். விளக்கொழியை சார்ந்தா அது அற்ப ஒளியை தான் தரும் இல்லையா. பேரொழியாகிய கதிரவனுடைய சார்வதுதான் சிற்றொழியாகிய கண்ணுக்கு லாபம். அத மாதிரி பேரறிவுடைய சிவத்தை சார்வதுதான் சிற்றொழியுடைய ஆன்மாவாகிய நமக்கு லாபம் இல்லையா. நம் தன்மைக்கு நாம் அறிவுத்தன்மை உடையவர்கள், சடத்தன்மை கொண்ட தத்துவங்களை சார்ந்தால் அது நமக்கு உகந்தது அல்ல என்று அந்த தத்துவ சார்பிலை பற்றை விட்டு என்னென்ன பற்ற விட்டாச்சு, விட்டுதான் முத்தி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த வாதனை தோன்றலாம், அந்த வாதனையும் விட்டு தத்துவ சார்பு குறித்த வாதனையை விடுதல், அதுதான் பூதசுத்தி. சிவபூஜையில பஞ்சசுத்திகள் சொல்லப்படும். அது ஞான பூசை, ஞான சிவபூசையிலையும் வருது பாருங்க. தத்துவங்களில் பற்றை, அந்த வாதனையை விடுதல், பூதசுத்தி. அதுக்கப்புறம் ஞான கண்ணினில் ஊன்றல், திருவருளையே தாரகமாக கொண்டு அறிதல், அது ஆன்மசுத்தி. ஞானக்கண்ணு, திருவருளாகிய கண்ணையே சார்பாக கொள்ளுதல், அது எனக்கு செவி, கண்ணு, மூக்கு, எந்த தத்துவ கருவிகளும் வேண்டாம், எல்லா ஞானத்தையும் எனக்கு கொடுக்கறதுக்கு திருவருள் இருக்கு, திருவருளாகிய கண்ணையே போதும்னு அதுல இருப்பது, அதிலே நிலை பெற்றிருப்பது ஆன்மசுத்தி. அந்த கருத்தினால் எவையும் நோக்கல், திருவருளாகிய கண்ணாலேயே எதையும் காணுதல், அது திரவிய சுத்தி. பூதசுத்தி, ஆன்மசுத்தி, திரவிய சுத்தி. திருவருளாகிய கண்ணாலேயே எதையும் நோக்குதல், திரவிய சுத்தி. மாறி அஞ்செழுத்து எண்ணல், அஞ்செழுத்தை குரு எவ்வாறு உபதேசிக்க வேண்டும் என்று உணர்த்தியிருக்கிறாரோ அந்த முறையிலே உபதேசித்தல், அது மந்திர சுத்தி. அஞ்செழுத்து தான் அங்க மந்திரம். இறை நிறை உணர்ந்து போற்றல், பரமேஸ்வரன் சர்வ வியாபியாய் சட சித்தாகிய எல்லா பொருள்களோடும் அத்விதமாய் கலந்திருக்கும் நிறைவை உணர்தல் சொன்னோம், அது லிங்க சுத்தி எனப்படும், லிங்க சுத்தி. ஆகவே தத்துவங்கள் குறித்த அந்த பற்று வாதனையை விடுதல் பூதசுத்தி, ஞானக்கண்ணையே சார்பாக கொள்ளுதல் ஆன்மசுத்தி, அந்த ஞானக்கண் கொண்டே எதையும் நோக்குதல் திரவிய சுத்தி, அஞ்செழுத்தை குரு உபதேசித்த முறையிலே சிந்தித்தல் மந்திர சுத்தி, இறைவனுடைய நிறைவை உணர்ந்து போற்றுதல் லிங்க சுத்தி. ஆக பூசையில இடம்பெறக்கூடிய பஞ்சசுத்திகள் இந்த ஞான பூசையிலும் இடம்பெற்றிருப்பதை காண வேண்டும். சீவன் முத்தன் அஞ்செழுத்தை சிந்திக்கின்றான் என்று சொன்னால் மந்தம், மானதம், உரை என்று மூன்று விதமாக சொல்வார்கள். உரைனா தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கும்படியாக அஞ்செழுத்தை சிந்தித்தல், மந்தம்னா தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படி, அப்புறம் வந்து மானதம் மனதுக்குள்ளேயே சிந்தித்தல். ஆனா இவன் எல்லா தத்துவ சார்பையும் விட்டு விட்டான், திருவருளையே தரமாக கொண்டிருக்கிறான். இந்த சீவன் முத்தன் இந்த மூன்று முறைகளிலே அவன் அஞ்செழுத்தை சிந்திக்க முடியாது. அவன் எவ்வாறு சிந்திப்பான் என்றால் திருவருளை துணையாக கொண்டே சிந்திப்பான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இல்லையா, இந்த தத்துவ கருவிகளை கொண்டு அவன் தா திருவடியை வணங்காமல் அவன் திருவடியின் துணை கொண்டே வணங்குதல், அப்படி ஒரு பெரிய பொருள். அது தத்துவ கருவிகள் சார்பை விட்டு எப்படி சிவபெருமானை வணங்குவது, வணங்க தலைவைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்தான் சொல்லியிருக்காங்க, இல்லையா. அப்போ தலை வாய் எல்லா தத்துவங்களையும் விட்டாச்சே, உடலையே விட்டாச்சே, அப்ப எதை கொண்டு சிவபெருமானை வெளிப்படுவது, அவன் அருளையே துணையாக கொண்டு அவனை வெளிப்படுது. ஏன்னா 36 தத்துவங்களும் நீங்கியாச்சு. அப்ப கையால வணங்குறதா, மனதால சிந்திப்பதா, திருவருளை கொண்டே அவனை வெளிப்படுதல். ஆகவே அந்த திருவருளாலேயே அஞ்செழுத்தை சிந்தித்தல், அதை சுத்தமானதம் என்பார்கள். சுத்தமானதம் சிவஞான போதம் 9 சூத்திரத்தில் சொல்வார்கள். ஆகவே சுத்தமானதம் முறையில் தான் அஞ்செழுத்தை சிந்திக்கின்றார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிரபஞ்ச பற்றை விட்டு அருள் வழி நின்று நிகழ்வன எல்லாவற்றையும் அவர் அருட்செயலாக கண்டு பஞ்சாக்கரம் ஓதி முதல்வனது அத்துவித நிலையை நினைந்து அவனை துதித்தலே ஞான பூசையாகும் என்பது அந்த ஞானத்தில் கிரியை.